நின்மல சாக்கிரம் என்பது ஞானாசிரியரிடத்திலே உபதேசத்தை கேட்ட காலத்தில் முதலிலே கேட்டல். நின்மல சாக்கிரம் என்பது கேட்டல். அந்த உபதேசத்தை கேட்ட பொழுது அந்த திருவருள் பொதுவாக விளங்குகிறது அந்த ஆன்மாவுக்கு. திருவருள் விளக்கம் பொதுவாக உண்டாகிறது. அது நின்மல சாக்கிரம். அடுத்து நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி என்ற நிலையில அந்த ஆன்மாவிலே திருவருளானது முதலிலே பொதுவாக நிகழ்ந்தது. அதுக்கு அடுத்த நிலை என்ன? ஆமா, நாம் முன்னாலே சொல்லியிருக்கிறோம், எந்த அறிவிலேயும் மூன்று வகை உண்டு. பொதுவாக அறிதல், ஐயமாக அறிதல், பிறகு தெளிவாக அறிதல். இதெல்லாம் படிநிலைகள். பொதுவாக அறிதல் முதலிலே, அடுத்து ஐயமாக அறிதல், பிறகுதான் தெளிவாக அறிதல். அதே போல முதலிலே திருவருளை பற்றிய அறிவு பொதுவாக உண்டாகும். அடுத்து இரண்டாவது நிலை ஐயமாக திருவருளை உணர்கின்ற நிலை. திருவருளை ஐயமாக உணர்கிற நிலை. ஐயமாக உணர்கிற நிலைனா என்ன பொருள்? ஐயமாக உணர்கிற நிலைனா ஐயமான அறிவுன்னு என்ன அர்த்தம்? அதான் சந்தேகமான அறிவுன்னா என்ன? அதாவது உறுதி இல்லாத நிலை. ஆமா, பொதுவும் இல்ல, தெளிவும் வரவில்லை, ரெண்டுக்கும் இடையிலே ஊசலாடுகிற நிலை. உறுதியாக திருவருளை பற்ற முடியாத நிலை. அதாவது உலகியலிலும் நிற்க முடியாமல், திருவருளையும் உறுதியாக பற்ற முடியாமல், உலகியலிலேயும் நிற்க முடியவில்லை, திருவருளையும் பற்ற முடியவில்லை. இப்படி இரண்டுக்கும் இடையிலே தடுமாறுகிற நிலைதான் ஐய நிலை. இது இடைப்பட்ட நிலை, ஒரு தடுமாற்ற நிலை. ஆக திருவருளை உணர்ந்தாலும் கூட அதிலே உரைத்து நிற்க முடியாமல் உலக ஆசைகளுக்கு ஆட்படுகிற நிலை, உலக ஆசையை முற்றிலும் விட முடியாத நிலை, திருவருளையும் பற்ற முடியாத நிலை, அதுதான் இடைப்பட்ட ஐய நிலை. இப்ப சொப்பனம் என்றால் என்ன? கனவு நிலை என்பது என்ன? அது தெளிவான நிலையா? கனவு என்பது தெளிவற்ற நிலை. அது விழிப்பு நிலையும் அல்ல, ஆழ்ந்த உறக்க நிலையும் அல்ல, இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைதான் சொப்பன கனவு நிலை. அதே போலத்தான் இங்கே இடைப்பட்ட நிலை, திருவருளை உறுதியாக பற்ற முடியாத நிலை. பிறகு அடுத்து இருப்பது என்னது? அது முதல்ல கேட்டல், இரண்டாவது சிந்தித்தல். சிந்தித்தல், சொப்பனம் சுளுத்தி என்பவை சிந்தித்தல் என்ற நிலை. துரியம் என்றால் இது திருவருளை உறுதியாக பற்றி கொண்ட நிலை. உலகப்பற்றை முற்றிலும் நீத்து திருவருளிலே உரைத்து நிற்கிற நிலை, அதுதான் துரிய நிலை. அதைத்தான் அருள் நிலை என்று சொல்லுவார்கள். அருள் நிலை, துரிய நிலைதான் அருள் நிலை. இது எத்தனாவது நூற்பா? கேட்டல் என்பது எட்டாவது நூற்பாவிலே சொல்லப்பட்டது, சிந்தித்தல் என்பது ஒன்பதாவது நூற்பாவிலே சொல்லப்பட்டது, பத்தாவது நூற்பாதான் அருள் நிலை, துரிய நிலை. எனவே எட்டாவது நூற்பாவிலே ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்டு திருவருளை பொதுவாக உணர்ந்த நிலை எட்டாவது நூற்பா. ஒன்பதாவது நூற்பாவில அந்த திருவருளை அந்த மாணவன் உறுதியாக பற்ற முடியாததனால் ஞானாசிரியர் அதற்கு சில சாதனங்களை சொல்லுகிறார். திரு ஐந்தெழுத்து முதலிய சாதனங்களை உணர்த்துகிறார் ஒன்பதாவது நூற்பாவிலே. அந்த சாதனங்களிலே நின்று அந்த பக்குவமானவன் திருவருளை தன்னிடத்திலே தெளிவாக உணர்ந்து பற்றுகிறான். இப்போ அவ்வாறு திருவருளை தெளிவாக உணர்ந்து அதனோடு ஆன்மாவினுடைய அறிவு ஒன்றுபடுகிறது. அவனே தானே ஆகி அந்நெறி ஏகனாகி நிற்கங்கிறார்ல பத்தாவது நூற்பாவிலே, அதுதான் அருளை உணர்ந்து அருளோடு ஒன்றுபடுகிற நிலை. அதுதான் தெளிவு, தெளிவு நிலை. ஐய நிலைக்கு அடுத்து தெளிதல், தெளிதல் என்ற மூன்றாவது நிலை. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், திருவருளோடு ஒன்றுபட்ட நிலை. பிறகு அதற்கும் மேலே, அதற்கும் மேற்பட்டதுதான் எது? துரியாதீத நிலை எனப்படுகிற நிட்டை நிலை. அதாவது துரியாதீதம் தான் நிட்டை நிலை. நிட்டை நிலை என்றால் அனுபவம், அனுபவித்தல் நிகழ்கிறது. அனுபவம் எப்போது நமக்கு உண்டாகும்? அனுபவம் எப்போது உண்டாகும் என்றால் அந்த பொருளோடு ஒன்றுபட வேண்டும். பொருளோடு ஒன்றுபட்டால்தான் அனுபவம். இப்ப மாம்பழம், அதை வேறாக வைத்துக் கொண்டு அந்த அழகை ரசித்துக் கொண்டிருந்தால் அங்கே அனுபவம் வராது. அது நம்முடைய நாவோடு ஒன்றுபட்டால்தான் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. இப்ப நெருப்பு தூரத்திலே இருந்து பார்த்தால் அந்த நெருப்பினுடைய அனுபவம் நமக்கு தெரியாது. என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய விரலை, ஆமா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டு இன்பம் தோன்றுதுன்னு சொல்றாள். அதனோடு ஒன்றுபட்டால்தான் அனுபவம். நெருப்பு சுடு சுடும் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அனுபவம் வருமா? வைத்து பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் செய்து விடாது. அந்த அனுபவம் இப்படி எந்த பொருளானாலும் அதோடு ஒன்றுபட்டால்தான் அனுபவம். அது உலக அனுபவம் அப்படித்தான், இறை அனுபவம் அப்படித்தான். எனவே சிவத்தோடு ஒன்றுபட்டால்தான் இறை அனுபவம். அதுதான் துரியாதீதம், சிவத்தோடு ஒன்றுபட்ட நிலை. அதற்கு முந்தின நிலை அருளோடு ஒன்றுபடுதல், கடைசி நிலை சிவத்தோடு ஒன்றுபடுதல். அருளோடு ஒன்றுபட்ட நிலையில ஆனந்தம் இல்லை. அருளோடு ஒன்றுபட்ட நிலையிலே ஆனந்தம் இல்லை. அருளோடு ஒன்றுபட்ட நிலையில என்ன பயன்? இல்ல, நேற்று ஒரு பயன் சொன்னேன். அருளோடு ஒன்றுபடுவதனாலே ஆன்மாவுக்கு என்ன பயன்? ஆனந்தம் இல்லை. அருளோடு ஒன்றுபட்ட நிலையில என்ன பயன்? அருளோடு ஒன்றுபடுவதனால ஆன்மாவில் இருக்கிற மாசுகள் நீங்குகின்றன, மலம் நீங்குகிறது. எனவே ஆன்மா தூய்மை அடைகிறது. அருள் நிலையிலே ஆன்மா தூய்மை அடைகிறது. அதனால்தான் பத்தாவது நொறுப்பா பாச நீக்கம் எனப்படுகிறது. ஆன்ம சுத்தி என்ற பெயர் சொன்னேன். பத்தாவது நொறுப்பா ஆன்ம சுத்தி, இன்னொரு பெயர் கூட சொன்னேன், சிவயோகம். சிவயோகம் பத்தாவது நூற்பா. சிவயோகம் என்றால் திருவருளோடு ஒன்றுபடுதல். யோகம் என்றால் ஒன்றுபடுதல். சிவம் என்றால் அந்த இடத்துல அருளை குறிக்கும். எனவே சிவயோகம் என்றால் திருவருளோடு ஒன்றுபடுதல். எனவே பாசநீக்கம் என்றாலும் சிவயோகம் என்றாலும் ஆன்மசுத்தி என்றாலும் ஒரு பொருள் தான், பத்தாம் நூற்பா தான். ஆக இந்த தெளிவு உங்களுக்கு வர வேண்டும். எப்போது வருமோ தெரியலையே, என்னாலேயும் முடியலையே. சிவ யோகம், அதற்கு அடுத்த பதினோராவது நிலைதான் சிவ, பதினோராவது நுற்பா தான் சிவ போகம். பதினோராவது நுற்பா சிவ போகம். சிவயோகம் அடுத்து சிவ போகம் பதினொன்று, அதுதான் நிட்டை நிலை. எனவே நிம்மல துரியம் என்பது அருள் நிலை, அதாவது சிவயோகம். துரியாதீதம், நின்மல துரியாதீதம் என்பது சிவபோகம். இந்த நின்மல நிலைகள் ஐந்திலேயும் நன்றாக கவனியுங்கள், படிப்படியாக எது மேலோங்குகிறது? படிப்படியாக எது மேலோங்குகிறது? அருள், திருவருள் மேலோங்கு. முதலிலே பொதுவாக உணர்ந்து, பிறகு ஐயமாக உணர்ந்து, பிறகு தெளிவாக உணர்ந்து, அதனோடு ஒன்றுபட்டு என்று இப்படி படிப்படியாக திருவருள் உணர்வு மேலோங்குகிறது. அங்கே எது மேலோங்கியது? அந்த கேவல நிலைகளிலே படிப்படியாக அறியாமை மேலோங்கியது. இங்கே இறைவனுடைய பேரறிவாகிய திருவருள் மேலோங்குகிறது. அந்த கேவல ஐந்து நிலைகளிலே எது நீங்கியது? கருவிகள், கருவிகள் ஐம்பொறிகள், அந்த கரணங்கள் முதலிய கருவிகள் ஒன்றொன்றாக ஆன்மாவை விட்டு நீங்கின. அதேபோல இங்கே நின்மல ஐந்தவத்தைகளிலே எது நீங்கியது? இங்கேயும் கருவிகள் நீங்கிவிட்டன. நின்மல ஐந்தவத்தைகளிலும் கருவிகள் ஆன்மாவை விட்டு நீங்கிவிட்டன. அந்த எட்டானூர்பாவில் சொல்லியிருக்கிறார் அல்லவா, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, அடுத்து என்ன, விட்டுனா எதை விட்டு? இந்த கருவிகளின் தொடர்பை விட்டு நீங்கி விட்டு, அசத்தாகிய கருவிகளின் தொடர்பை விட்டு நீங்கி விட்டு அந்நியமின்மையின் அறன்களல் செல்லுமே. எனவே இந்த ரெண்டு வகையிலேயும் அங்கேயும் கருவிகள் நீங்குகின்றன, இங்கேயும் கருவிகள் நீங்குகின்றன. ஆனால் அங்கே கருவிகள் நீங்கிய போது எது மேலோங்கியது? அறியாமை மேலோங்கியது. இங்கே கருவிகள் நீங்கிய போது திருவருள் மேலோங்குகிறது. அது எப்படி? கருவிகள் நீங்கினால் ஏதாவது ஒன்றுதானே மேலோங்க வேண்டும். கருவிகள் நீங்கினால் அங்கே மட்டும் அறியாமை மேலோங்குகிறது, இங்கே மட்டும் எப்படி திருவருள் மேலோங்குகிறது? அதாவது அங்கே கேவல ஐந்து அவத்தைகளிலே கருவிகள் தாமாக நீங்குகின்றன. தாமாக நம்முடைய முயற்சி இல்லாமலே கருவிகள் தாமாக நீங்குகின்றன. விழிப்பு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்பு, அடக்கம் என்ற நிலைகளிலே நம்மை அறியாமலே கருவிகள் நம்மை விட்டு நழுவுகின்றன. ஆனால் இங்கே நின்மல ஐந்து அவத்தைகளிலே கருவிகளை நாம், இவை அசத்து, நாம் இவற்றுக்கு வேறானவர்கள் என்று ஆன்மாவினுடைய அந்த அசத்தாகிய சார்பை விட்டு நாம் நீங்குகிறோம். இங்கே நாம் அவற்றை விட்டு நீங்குகிறோம். அப்படி கருவிகள் நாம் அல்ல, நான் கருவிகளுக்கு வேறான சித்து பொருள் என்று அறிந்து அவற்றின் வயப்படாமல் நீங்கினால் திருவருளை பற்றிக் கொள்ளலாம். கருவிகள் தாமாக நீங்கினால் ஆணவ மலத்தை பற்றிக் கொள்ளலாம். அதுதான் வேறுபாடு. இது ஒரு முக்கியமான கருத்து. கருவிகள் தாமாக நீங்கினால் உயிருக்கு எது சார்பு? ஆணவமலன்தான் சார்பு. ஆனால் நாம் கருவிகளை விட்டு நீங்கினால் நமக்கு எது சார்பு? திருவருள் சார்பு. இப்படி படிப்படியாக பக்குவ ஆன்மா ஞான நிலையிலே உயர்வதை 10 படிநிலைகளாக வைத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த 10 படிநிலைகளுக்கு என்ன பேரு? தசகாரியம். அதை உங்களுக்கு விளக்கவா வேண்டாமா? செயல்களை நாம் எப்படி செய்கிறோம்? உடம்பினாலே நாம் செயல் நிகழ்த்துகிறோம். அதுபோல இந்த 10 காரியங்களும் உடம்பினால் நிகழ்வன அல்ல, உடம்பினுடைய செயல்கள் அல்ல இந்த தசகாரியங்கள். இவை நம்முடைய அறிவின் செயல்கள், அறிவினால் நாம் நிகழ்த்துகிற செயல்கள், நம் அறிவிலே நிகழ்கின்ற செயல்கள். அப்படி அறிவினால் நிகழ்த்துகிற செயல்கள் எவை என்றால், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல், 4 தான். அந்த நான்கைத்தான் பத்தாக விரித்து கூறுகிறார்கள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூட. அந்த நான்கினுடைய விரிவுதான் இந்த பத்து. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்ற மூன்று நிலைகள். சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம். இதுல இந்த பத்திலே பொதுவான சொற்கள் எவை? பொதுவாக இருக்கிற சொற்கள் ரூபம், தரிசனம், சுத்தி என்ற மூன்று சொற்கள். ரூபம் என்றால் பொதுவாக அறிதல். ரூபம் என்றால் பொதுவாக அறிதல். தரிசனம் என்றால் ஐயமாக அறிதல். சுத்தி என்றால் தெளிவாக அறிதல். சுத்தி என்பது தெளிவாக அறிதல். எவற்றை? எவற்றை பொதுவாக அறிதல், ஐயமாக அறிதல், தெளிவாக அறிதல்? ஆன்மா எவற்றை அறிய வேண்டும்? இப்படி முப்பொருள், முப்பொருள்களையும் இந்த முறையிலே அறிய வேண்டும். அதான் மூன்று. முதலிலே என்ற மூன்று பொருள்களையும் அறிதல். முப்பொருளை அறிதல் தான் என்னது? ஞானம். இந்த மூன்று பொருள்களையும் தெளிவாக அறிவதுதான் ஞானம். பாசம் என்பது என்ன? சுருக்கமாக சொன்னால் உலகச் சார்பு. விளங்குபடி சொன்னால் பாசம் என்பது உலகச் சார்பு. உலகம் என்பதில் எதை அடங்கும் என்றால் நம்முடைய உடம்பு, உடம்பிலே அமைந்திருக்கிற ஐம்பொறி முதலிய கருவிகள், உலகப் பொருள்கள் எல்லாம் அடங்கும். அதாவது அசத்து, அசத்தாகிய பொருள்கள். அசத்தாகிய பொருள் எல்லாம் பாசம். எனவே அசத்தாகிய பொருள்களினுடைய பொருள்களை பற்றிய உண்மையை முதலிலே பொதுவாக அறிந்து, பிறகு ஐயமாக அறிந்து, பிறகு தெளிவாக அறிந்து அறிவதனால என்ன பயன்? அசத்தாகிய பொருளினுடைய இயல்பை தெளிவாக அறிவதனாலே அவற்றிலிருந்து நாம் நீங்க முடியும். அசத்தினுடைய உண்மையை உள்ளவாறு அறிந்தால்தான் நாம் அதிலிருந்து விடுபட முடியும். எனவே அது முதலாவது. கடைசியில சுத்தி என்று சொல்லியிருக்கிறதே, சுத்தி என்றால் நீங்குதல். சுத்தி என்ற சொல்லுக்கு நீங்குதல் என்ற பொருள். எனவே தத்துவ சுத்தி என்றால் என்ன பொருள்? இந்த தத்துவம் என்றால் 36 தத்துவங்கள். 36 தத்துவங்கள் ஆனதுதான் தனு கரண புவன போகங்கள். எனவே அவற்றின் மீது வைத்த பற்றை நீங்குதல், உலகப்பற்றை நீங்குவதுதான் தத்துவ சுத்தி. அடுத்து இங்க ஆன்ம சுத்தி என்பதில் அங்கேயும் நீங்குதல், அந்த இடத்திலேயும் நீங்குதல். அதாவது நாம் 10வது நூற்பாவிலே ஆன்ம சுத்தி படித்தோமே, எதை விட்டு நீங்குகிறது ஆன்மா? ஆமா, இந்த பாசச்சார்பு நீங்குதல் தானே. பாசச்சார்பை விட்டு நீங்குவதுதான் ஆன்ம சுத்தி. அப்படியானால் அதே போல அங்கேயும் ஒரு நீங்குதல் வர, சுத்தி வர வேண்டுமே. அங்கே சுத்தியை காணும். அங்கே பதியை விட்டு நீங்குதலா? அங்க அர்த்தம் அங்கே அதனோடு ஒன்றுபட வேண்டும். நீக்கத்திற்கு அங்கே இடம் இல்லை. எனவே அங்கே சுத்தி கிடையாது. அதான் யோகம். ஒன்றுபடுதல் தான் உண்டு, யோகம் தான் உண்டு. யோகம் என்றால் ஒன்றுபடுதல். எனவே முதலிலே உள்ள மூன்று நிலைகள், தத்துவ ரூபம், ஆன்ம ரூபம், சிவரூபம், அந்த மூன்றும் பொதுவாக அறிதல். அந்த மூன்றும் பொதுவாக அறிதல். ஞானாசிரியர் மூலமாக இந்த முப்பொருள் இயல்புகளை கேட்கின்ற காலத்திலே முதலிலே தத்துவங்களுடைய இயல்பு பொதுவாக விளங்கும். பிறகு ஆன்மாவினுடைய இயல்பு பொதுவாக விளங்கும். பிறகு மூன்றாவது சிவரூபம் என்பதுல அதிலே வரு, அதையும் கவனியுங்கள். முன்னே உள்ள மூன்று சிவம் என்ற சொல்லும் திருவருளை குறிக்கும். திருவருளை குறிக்கும் சிவரூபம் என்பதிலே திருவருள், சிவ தரிசனம் என்றாலும் திருவருள் தான், சிவயோகம் கடைசியில் இருக்கிற சிவபோகத்தில் உள்ள சிவம் என்பதுதான் பதியாகிய சிவம், அதுதான் சிவம். எனவே பதியாகிய சிவத்தை உணர்வதற்கு முன்னாலே எதை உணர வேண்டும்? அவனது திருவருளை படிப்படியாக உணர வேண்டும். முதலிலே திருவருளை பொதுவாக உணர்ந்து, பிறகு ஐயமாக உணர்ந்து, பிறகு தெளிவாக உணர்ந்து, அதனோடு ஒன்றுபட்டு அதன் மூலமாக சிவத்தோடு ஒன்றுபடுதல் என்று நான்கு படிநிலைகள். எனவே முதலில் உள்ள மூன்றும் பொதுவாக அறிதல், அடுத்து இரண்டாவது தத்துவ தரிசனம், ஆன்ம தரிசனம், சிவ தரிசனம், மூன்றும் ஐயமாக அறிதல், ஐயமாக அறிதல். பிறகு அடுத்து உள்ள மூன்றும் தெளிவாக அறிதல், தெளிவாக அறிதல். இன்ன எது எது எஞ்சி இருக்கிறது? சிவபோகம், அதுதான் கடைசியில அனுபவம். கடைசியாக அனுபவம் சிவபோகம். இந்த பத்து படிநிலைகளும் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக நிகழாது, இதே வரிசையிலே அவை நிகழமாட்டா. இவை ஒன்றோடு ஒன்று கலந்து உடன் நிகழும். அதாவது தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. தத்துவ தரிசனம் என்றால் என்ன பொருள்? கருவிகளை விட்டு ஐயமாக, கருவிகளை ஐயமாக அறிதல் தத்துவ தரிசனம். தெளிவாக அறிந்தால் அது தத்துவ சுத்தி. இந்த தத்துவ சுத்தி எப்போது ஏற்படும் என்றால், ஆன்ம தரிசனம் நிகழ்கிற போது தத்துவ சுத்தி சேர்ந்து நிகழும். ரெண்டும் உடனாக, ஆன்ம தரிசனமும் தத்துவ சுத்தியும் உடனாக நிகழ்கின்றவை. அந்த இரண்டோடு சிவரூபம் சேரும். இதெல்லாம் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ள சிரமமான விஷயங்கள். அதாவது 12 நூற்பாக்களும் தெளிவாக நாம் படித்து முடித்தால்தான் இந்த இதெல்லாம் விளங்கும். சிவரூபம் என்றால் என்ன? திருவருளை பொதுவாக அறிதல். இது 8வது நூற்பாவிலே, 8வது நூற்பாவிலே சொல்லப்பட்டது சிவரூபம், ஆன்ம தரிசனம், தத்துவ சுத்தி. 8வது நூற்பாவிலே மூன்றும் சொல்லப்பட்டுள்ளது. சிவரூபம் 8வது நூற்பாவிலே கேட்ட காலத்திலே, உபதேசத்தை பெற்ற காலத்தில் திருவருள் பொதுவாக விளங்குகிறது. அதனாலே ஆன்மா தன்னை தரிசிக்கிறது. ஆன்ம தரிசனம் என்ன தரிசிக்கிறது? தன்னுடைய இயல்பை உணர்கிறது. என்ன உண்மையை, என்ன இயல்பை உணர்கிறது? நான் இந்த தத்துவங்களிலிருந்து வேறானவன், நான் இந்த அசத்தாகிய சார்பிலிருந்து வேறானவன், அது தத்துவ சுத்தி என்று இப்படி இணைத்து பார்க்க வேண்டும். ஆன சிவரூபம் நிகழ்கிற போது ஆன்ம தரிசனம் ஏற்பட்டு தத்துவ சுத்தி நிகழ்கிறது. பிறகு அடுத்து சிவரூபத்துக்கு அடுத்து சிவ தரிசனம், சிவ தரிசனம். இது 9வது நூற்பா, 9வது நூற்பாவிலே சொல்லப்பட்டது சிவ தரிசனம். அந்த 9வது நூற்பாவிலே பாருங்களேன் என்ன வார்த்தை இருக்கு, சிவ தரிசனத்தை குறிக்கிற வார்த்தை என்ன இருக்கு 9வது நூற்பாவில்? சிவ தரிசனத்துக்கு தன்னிழலாம் பதி, அதுதான் சிவ தரிசனம். தன்னிழலாம், பாசம் உருவினால் தன்னிழலாம் பதி, 9வது நூற்பா. அப்படி சிவ தரிசனம் ஏற்பட்ட காலத்துல ஆன்மா என்ன நிலையடையும்? அது ஆன்ம சுத்தி. சிவ தரிசனத்தினாலே உண்டாவது ஆன்ம சுத்தி. அந்த ஆன்ம சுத்தியும் சிவயோகமும் ஒன்றுதான். சிவயோகம் என்றால் என்ன பொருள்? திருவருளோடு ஒன்று விடுதல். ஒன்றுபட்ட காலத்தில் தான் ஆன்மா மலம் நீங்கி தூய்மை அடைகிறது. எனவே ஆன்ம சுத்தி, சிவயோகம் எல்லாம் ஒன்று. பிறகு கடைசியாக சிவ போகம் என்று இப்படி இந்த 10 தசகாரியங்களும் சிவஞான போதத்திலே குறிப்பாகத்தான் சொல்லப்பட்டு உள்ளன. சிவஞான போதத்தில் இந்த 10 காரியங்களும் குறிப்பாகத்தான் சொல்லப்பட்டு உள்ளன. பின்னாலே பிற்காலத்தில் இவற்றை விளக்கி பல நூல்கள் எழுந்துள்ளன. உண்மை நெறி விளக்கத்தில் இந்த தசகாரியம் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. துகளறு போதம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. இப்படி பல நூல்கள். சரி, இப்போ தசகாரியத்தை ஒருவாறு தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்பி அடுத்த அந்த நூற்பாவுக்குள்ளே இப்போ 10வது 12வது நூற்பா